ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவாம் சிற்சபேசிதம்பரம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் ருத்ராட்சம் அக்னிஹஸ்தம் உடுபதிசகிதம் பஷ்மோதூலிதாங்கம் உள்ளாசம் பத்மபீடம் உதவகநயனம் ஊர்த்வகங்காதரேசம் ஓம்காரம் மூலமந்திரம் முனிஜனசகிதம் வேதசாரம் சிவாக்கியம் வந்தே கைலாசநாதம் சகலசுரகுரும் தட்சிணாமூர்த்தி தேவோம். கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இடைமலர் நல்லார் முனைவரே எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத சிற்சமேசமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் எமது ஆன்ம நாயகன் ஸ்ரீ திருப்பர சுந்தரி அம்பிகா சமேத சோமநாதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினால் நமது சைவம் ஓஆர்ஜி இணையதளம் வழியாக சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பில் சிந்திக்க நமக்கு திருவருளானது கிட்டியுள்ளது. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இனமிலா பெரும்பொருளை சிந்தித்தல் இவைய ஐந்தும் ஞான பூஜையாம் என்று நமது சிவஞான சித்தியாரில் இருக்கக்கூடிய அருளந்தி சிவாச்சாரியவருடைய திருவாக்கானது நமக்கெல்லாம் கூறுகின்றது. எது ஞான பூஜை என்றால், அந்த ஞான நூல்களில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை, அந்த கருத்துக்களை, அந்த திவ்ய விசேஷங்களை சிந்திப்பது, ஓதுவது, கேட்பது, கேட்பித்தது, பின்பு அதனை பக்குவ நிலையில் அமர்ந்து ஞான நிலையில் சிந்திப்பது, இவை எல்லாமே ஞான பூஜை என்று நமது அருளஞ்சி சிவாச்சாரியார் அவர்கள் மிக அழகாக கூறுகின்றார். அந்த வகையிலே சிவபூஜையினுடைய தத்துவத்தை நாம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த பெருமானுடைய அந்த திருநாமம் ஐந்தெழுத்தை உடையது. அதுபோல ஐந்து தினங்களிலேயே இந்த சிவபூஜை மகத்துவத்தை நாம் ஓரளவிற்கு சிந்திக்க இறைவனுடைய அனுகிரகமானது கிட்டியுள்ளது. இந்த சிவபூஜை அப்படின்றது மிகப்பெரிய சாகரம், கடலை போன்றது. அதனை இந்த ஐந்து நாட்களில் சிந்திப்பது என்பது அது மிக துர்லபம் தான். அவ்வளோ ஒரு எளிமையாக சிந்திக்கக்கூடிய விஷயம் சிவபூஜை இல்லை. ஆனால் இந்த சிவபூஜை சிந்தனையினுடைய தாரமாக நமது அன்பர்கள் ஒவ்வொருவரும் தீட்சை பெற்று அனுஷ்டானங்கள் சிவபூஜைகளை ஓரளவிற்கேனும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதனுடைய தத்துவங்களை நாம் கூறுவதற்காக இன்று முயல்கின்றோம். சிவபூஜைக்கு உண்டான மந்திரங்களை கூறப்போவதில்லை. அதனை குரு வழியாகவே அனைவரும் உபதேசமானது பெற வேண்டும். அதேபோல சிவபூஜைக்கு உண்டான மிகப்பெரிய விளக்கங்கள் அதனை இப்பொழுது நாம் சிந்திப்போவதில்லை. அதையும் குருமூல்யமாகவே நாம் நேரடியாக கற்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த அனுஷ்டானத்திலேயும் சிவபூஜை மேலேயும் ஒரு ஈர்ப்பு வருவதற்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு தூண்டும் சக்தியாக இந்த உரையானது நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே இந்த சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்று உரையாற்றுவதற்கான ஒரு அனுகிரகத்தை பரமேஸ்வரன் நமக்கு வழங்கியுள்ளார். ஆகவே எல்லோருக்கும் இந்த சிவபூஜையிலே ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கிலே அந்த பூஜையில் உள்ள தத்துவங்களை மட்டும் நாம் கூறும் பொழுது அவர்களுக்கு அந்த ஈடுபாடானது கிடைக்கும். இந்த உலகத்திலே நம்மளுடைய சம்பிரதாயங்களிலே எண்ணற்ற விதமான பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவை அனைற்றையும் நாம் கை கொள்வதற்கான காலம் சூழல் இப்பொழுது இல்லை என்றாலும் அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நமக்கு காலமும் சூழலும் கடியும் பொழுது இவையெல்லாம் நாம் தெரியாமல் இருந்தால் அப்பொழுது நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். ஏனென்றால் நமது அன்பர்களிலே சிவர் இப்பொழுது அனுஷ்டானம் செய்வதற்கான நேரம் இல்லை, சிவபூஜை செய்வதற்கான நேரம் இல்லை, ஆகவே இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகின்றோம் என்பதான ஒரு கேள்விகளெல்லாம் சில இடங்களிலே எழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் ஏற்பட ஒரு வயது ஆக ஆக அதிலேயே நமக்கு ஒரு ஈடுபாடானது ஏற்படும். அந்த ஈடுபாடு ஏற்படக்கூடிய நேரத்திலே, அந்த ஈடுபாடு வரக்கூடிய நேரத்திலே நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரமோ காலமோ கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும், அல்லது தகுதியான நபர்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். அப்பொழுது வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருக்க நாம் நமக்கு உண்டான அந்த அனுஷ்டானங்களை, அந்த கிரியைகளை, அதனுடைய தாத்பரியங்களை, அதனுடைய தத்துவங்களை நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று ஒரு சிலர் நினைத்தால் கூட அதனை தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு எப்பொழுது காலமும் சூழலும் சுவாமியினுடைய அனுகிரகமும் கிடைக்கின்றதோ அப்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள நாம் முனைய வேண்டும் என்பதை மனதில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அனைவருக்கும் இந்த உரையானது ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே சிவபூஜை சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள அந்த சிவபூஜைகளுடைய தத்துவங்களை கூறுவதற்கு அடியேன் உணைகின்றேன். அருளஞ்சி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரியிலே கூறுவார், மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காகவன்றோ என்று சிவஞான சித்தியாரியிலே கூறுவார். இந்த மானிடப் பிறவியானது முக்கிய நோக்கம் என்ன, இந்த பிறப்பினுடைய முக்கிய நோக்கம் என்ன, மாணவிய மானிடப் பிறவிதானும் வகுத்தது அப்படிங்கிறார். இந்த மானிடப் பிறவியினுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு குஸ்டினை எழுப்பி, ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு அவர் பதில் சொல்கின்றார். ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வன்றோ அப்படிங்கிறார். இந்த பஞ்சகவ்யங்களை எப்பொழுதும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானாகிய பரமேஸ்வரனுடைய அந்த அரண்பணி சிவபூஜைத்தான் இந்த மானிடப் பிறவியினுடைய முதல் நோக்கம் என்று பரமேஸ்வரனார் அருளந்தி சிவாச்சாரியார் அவர் கூறுகிறார். மனம் வாக்கு காயம், அந்த திரிகரணங்கள் என்று கூறுவார்கள். மனம் வாக்கு காயம் இது மூன்றுக்கும் திரிகரணங்கள் என்று பெயர். இவ்வாறு இந்த மூன்று கரணங்களிலேயும் சிவபூஜை செய்வதை சிந்திப்பதே இந்த மானிடப் பிறவியினுடைய ஒரு ஒழுங்கு, அல்லது மானிடப் பிரிவினுடைய பயன், அல்லது மானிடப் பிரிவினுடைய நோக்கம் என்று அருளந்தி சிவாச்சாரியார் கூறுகின்றார். இந்த லோகத்திலே எறும்பு முதல் தேவர்கள் வரை, ஈ முதல் கூட சொல்லலாம், ஈ முதல் தேவர்கள் வரை எல்லோரும் சிவபூஜை செய்தே புண்ணியங்களை பெற்றுள்ளார்கள். இந்த சிவபூஜைக்கான மகத்துவம் என்பது மிகப்பெரிய மகத்துவம். அதனை நாம் ஜென்ம ஊழ் இருந்தால் ஒழிய அதனை உணர முடியாது. ஆகவே தான் அவர் அருளந்தி சிவாச்சாரியார் கூட கூறுவார், வாழ்வெனும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது அப்படின்வார். இந்த பூர்வஜென்மம் புண்ணியம் இருந்தால் ஒழிய இந்த சைவத்தை சாரக்கூடிய ஊழ் விதியானது நமக்கு அமையாது. அவ்வாறான சைவத்தை சமய சாரக்கூடிய அந்த விதியானது, ஊழானது நமக்கு அமைந்தாலும் கூட அந்த அருளந்தி சிவாச்சாரியார் பரபக்கத்திலே கூறுவாறு, நான்மறை பயிலும் நாட்டில் வைதிக சைவத்தை கொண்டு ஒழுகக்கூடிய அந்த சரியான ஒரு நிலை, சரியான நெறியை அடைவது அதனிலும் ஒரு ஊழ் இருக்க வேண்டும், அதனிலும் மிக உரிய வருத்தம். அந்த வகையிலே இப்படியான ஒரு பூர்வ ஜென்ம ஒரு நோக்கு அல்லது ஊழானது கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட இந்த அரிதற்கரிதான மானிடப் பிறவியிலே இந்த சிவபெருமானை சிந்தித்தல், சிவபெருமானை போற்றுதல், ஈஸ்வரனுடைய உபாசனை, ஈஸ்வரனுடைய பூஜை என்பது ஒவ்வொருவரும் நியமத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய பூஜையாகும். நம்மளுடைய மனிதனுடைய வாழ்விலே இல்லற கடமை, வாழ்வியல் கடமை, ஆன்மீக கடமை என்று மூன்று விதமான கடமைகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இல்லற கடமை என்பது நமது இல்லறத்தில் நமது குடும்பத்திற்கான அந்த பணிகளை செய்வது அல்லது நேரங்களை செலவிடுவது. வாழ்வியல் கடமை என்பது நமது வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரங்களை தேடுவது. இதை இரண்டு ஒரு கடமை. அடுத்தது ஆன்மீக கடமை. இந்த ஆன்மீக கடமையானது சைவ சமயமானது மிக எளிமையாக நமக்கு வழிகாட்டுகின்றது. மிக மிக எளிமையாக வழிகாட்டக்கூடிய ஒரே சமயம் நமது சைவ சமயம் மட்டுமே. மற்ற சமயங்கள் அல்லது மற்ற மதங்களிலே அவர்களுடைய நெறி அல்லது அவர்களுடைய நெறி சார்ந்த விஷயங்கள் என்பது மிக அச்சுறுத்துவதாகவும் அல்லது மிகப்பெரிய அளவிற்கு பயமுறுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் நமது ஆன்மீக கடமை, இல்லறக்கடமை, வாழ்வாதார கடமை, ஆன்மீக கடமை என்பதில், இந்த ஆன்மீக கடமையிலே நாம் ஐந்து விஷயங்களை நாம் கைகொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஐந்து விஷயங்கள். ஒன்று அனுஷ்டானம், இரண்டு சிவபூஜை, மூன்று சிவாலய தரிசனம், நான்கு திருமுறை வேத ஆகம பாராயணம், ஐந்து தான தர்மங்களை செய்தல். இதை நாம் ஒரு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலுமே. இதற்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதுமானது. ஒரு சைவ அனுஷ்டானங்களையும் சிவபூஜையும் செய்வதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம், அவசர காலத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் கூட செய்யக்கூடிய ஒரு பாங்கினை நமது பெரியோர்கள் குருநாதர்கள் நமக்கு தந்துள்ளார்கள். ஆக எப்படியாகினும் சிவபூஜையை கைவிடக்கூடாது என்பது தான் மையமான நோக்காக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சிவபூஜையை செய்தீர்கள் என்றாலே எண்ணற்ற விதமான ஒரு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலேயே எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் சிவபூஜை செய்தே பெரிய பதவிகளை பெற்றுள்ளார்கள். நான் சொல்வது தேவர்களை, ஈ முதல் தேவர்கள் வரை எல்லோரும். நீங்கள் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், கற்பக விநாயக பெருமான் விநாயகர் பிள்ளையார்பட்டியிலே சிவபூஜையானது செய்து அங்கே கற்பகமாக அருளக்கூடிய அந்த பாங்கினை பெற்றுள்ளார். முருகப்பெருமான் எண்ணற்ற ஸ்தலங்களிலே சிவபூஜை செய்துள்ளார். முக்கியமாக திருச்செந்தூரிலே சிவபூஜை செய்தே அவருடைய புண்ணிய பலன்களை பெற்றார். அம்பிகை, மயிலாப்பூர், ஆவோடுதுறை என்று பல ஸ்தலங்களில், மாயவரம், மயிலாடுதுறை என்று பல ஸ்தலங்களிலே அம்பிகையானவர் பூஜை செய்துள்ளார். சண்டிகேஸ்வர பெருமான் திருசெஞ்சலூர், திருவாப்பாடி என்கின்ற பல ஸ்தலங்களிலே சிவபூஜையானவர் செய்துள்ளார். மகாவிஷ்ணுவானவர் எண்ணற்ற ஸ்தலங்களிலே சிவபூஜை செய்துள்ளார். பிரம்மா, இந்திரன், தேவர்கள், அக்னி, வருணன், இப்படி சிவபூஜை செய்யாதவர்கள் ஈ முதல் தேவர்கள் வரை எவருமே இல்லை. எல்லோரும் சிவபூஜை செய்தே தமக்கான புண்ணியங்களிலேயும் தமக்கான பலன்களிலேயும் பெற்றுள்ளார்கள். ஆக இந்த உலகத்திலே மேலான தவம் என்று ஒன்று உண்டு என்றால் அது சிவபூஜை மட்டுமே. தவங்களுக்கெல்லாம் மேலான தவம் இந்த உலகத்திலே தவம் என்று நாம் கூறக்கூடியது, நீங்கள் எந்த தவத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லா தவங்களிலையும் நீங்கள் வரிசைப்படுத்தினீர்கள் என்றால், இந்த தவங்களுக்கெல்லாம், இந்த தவங்களுக்கெல்லாம் மேலான தவமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது சிவபூஜை மட்டுமே ஆகும். இந்த சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவுமே இல்லை. ஆகவே தான் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்து அறியா கையான் என்று பெயர். பரமேஸ்வரனுடைய கை வந்து ஒரு நாளும் இவ்வாறு சேர்ந்து அறிந்ததே, அவருடைய கரமானது இப்படி சேர்ந்ததே கிடையாது. ஏனால் அனைவரும் அவரை பூஜிக்கின்றார்கள், பரமேஸ்வரனை பூஜிக்கின்றதால் பரமேஸ்வரன் தனக்கு மேல் யாரையும் பூஜிக்க ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருப்பதால், தனக்கு மேம்பட்டவனாக, தனக்கு மேல் ஒரு கடவுள் இல்லாததால் தான் அவருக்கு ஈஸ்வரன், பரமேஸ்வரன் என்றே பெயர். அப்படி சேர்ந்தறியா கையானாகிய அந்த பரமேஸ்வரனை சிவபூஜையானது நாம் செய்யும் பொழுது நம் லௌகீகத்திற்கு தேவையான, அதே போல ஆன்மீக வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விதமான சம்பத்துகளையும் பெறலாம் என்பதை நாம் மனதில் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிவபூஜை அனுஷ்டானம் என்பதை நாம் ஒரு பாரமாகவோ அல்லது ஒரு சடங்காகவோ அல்லது இதை செய்ய வேண்டும் என்றுமே என்ற ஒரு ஒரு திட்டத்தோடோ அதை செய்யாமல், பரமேஸ்வரனை அர்ச்சிப்பதற்கான பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய ஒரு வாய்ப்பாக நினைத்து இந்த சிவபூஜையும் அனுஷ்டானங்களையும் நாம் செய்யும் பொழுது, நாம் பெறக்கூடிய அருளும் பொருளும் இரண்டுமே, ஏன்னா அருளுள்ளார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அவ்வாறு நமக்கு இந்த இரண்டையும் தரக்கூடியவர் யார் என்றால் பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரனானவர் இதை இரண்டையும் தருகின்றார் என்பதை நமக்கு சுப்பிரமேத ஆகமமானது கூறுகின்றது. சுப்பிரமேத ஆகமம் அருமையாக கூறுகின்றது, சிவ தர்மா பரோ தர்மா நபுதே நபவிஷ்யதே அந்யேஷு பசு தர்மேஷு சொர்க்க ஏவம் பலம் ஹிதேது அப்படிங்கிறார். அதாவது பசு தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்னதானங்களை செய்தல், மற்றவர்களுக்கு உதவியை செய்தல் போன்ற இவையெல்லாம் பசு தர்மம் என்று பெயர். அதாவது ஆன்மாக்களை நோக்கி செய்யக்கூடிய தர்மம் என்று பெயர். இந்த ஆன்மாக்களை நோக்கி செய்யக்கூடிய இந்த தர்மத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்றால் சொர்க்கலோக பயன்தான். அதாவது சொர்க்கலோகத்திலே சென்று வசிக்கக்கூடிய அந்த பயனானது இதனால் கிடைக்கின்றது. இதனை சுப்பிரபேத ஆகமம் சொல்கிறது. 28 ஆகமங்களிலே ஒன்றாகிய சுப்பிரபேத ஆகமம் ஏதற்கு சிவசாஸ்திரேஷு புக்தி முக்தி பிரதாயகம் என்று இந்த சிவசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அல்லது சிவ நூல்களில் கூறப்பட்டுள்ள அந்த அனுஷ்டானங்களை சிவபூஜைகளை நாம் கடைபிடித்து ஒழுகும் பொழுது புக்தி முக்தி என்ற இரண்டு பலன்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சுப்ரபேதாகமானது கூறுகிறது. புக்தி முக்தி பிரதாயகம் அப்படின்று. புக்தி முக்தி என்றால் அருள் பொருள், இவை இரண்டையுமே கொடுக்கக்கூடியது சிவபூஜை மட்டுமே. இதைதான் சுத்திரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக தம்மையே புகழ்ந்து எச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிறார். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும், இந்த உலகத்திற்கு தேவையான சோறும் கூரையும் தரக்கூடியவர் யார்? சிவபெருமான் தான். அம்மையே சிவலோகம், அடுத்தது அம்மையில் கிடைக்கக்கூடிய அந்த கைலாய பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த சிவலோக பெருவாழ்வையும் ஞானநிலையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆக இந்த சைவ ஆகம வழியாக சிவாகமங்களுடைய வழியாக இந்த சிவபூஜையை கைக்கொள்வதால் நமக்கு புக்தி முக்தி என்று இந்த லோகத்திற்கு இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து பலன்களையும் மேலோகத்திற்கு கைலாய வாழ்வுக்கு தேவையான அந்த சிவஞான நிலையும் தந்த உயக்கூடியது இந்த சிவபூஜை மட்டுமே என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது அருளாளர்கள் அனைவரும், நமது சைவ சான்றோர்கள் அனைவரும், சைவ பெரியோர்கள் அனைவரும் நமக்கு பிரதானமாக, நமது சைவர்களுக்கு பிரதானமாக விதித்துள்ள இரண்டே கடமைகள், மிக பிரதானமாக விதித்துள்ள இரண்டு கடமைகள், ஒன்று அனுஷ்டானம், இரண்டு சிவபூஜை என்று நமக்கு விதித்துள்ளார்கள். அந்த வகையிலே அனைத்தையும் தரவல்லது இந்த சிவபூஜை. ஆகவே இந்த சிவபூஜையை காதலித்து, அன்பால் காதலித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பால் அதனை ஒரு கடமை, ஏற்கனவே சொன்னது போல அதனை கடமையாக, ஒரு லௌகீக ஒரு கடமையாகவோ அல்லது லௌகீக நெருக்கடியில் ஏற்பட்ட ஒரு சடங்காகவோ அதை செய்யும் பொழுது அதனால் நமக்கு எவ்விதமான பலனும் தரவல்லது. அதனை அன்போடு காதலித்து ஒவ்வொரு நாளும் பரமேஸ்வரனை ஏற்றி ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு, ஏன்னா பரமேஸ்வரனுக்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தருவதால் தான் அவருக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஐஸ்வர்யம் என்றால் நீங்கள் இரண்டு விதத்திலேயும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த லோகத்திற்கு உண்டான பொருளையும் தரக்கூடியவர், ஞான நிலைக்கு உண்டான அருளையும் தரக்கூடியவதால் தான் அவருக்கு ஈஸ்வரன் என்றே பெயர். அவ்வாறு எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடியவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய அந்த பலன்களை தரவல்லது நமக்கு எளிமையாக அதனை கைகொள்வதற்கு நமக்கு வழி அமைத்து கொடுப்பதாக இந்த சைவ அனுஷ்டானங்களும் சிவபூஜையுமானது விளங்குகின்றது. ஆக இப்பொழுது இந்த சிவபூஜை செய்வதனுடைய, அனுஷ்டானங்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை ஆகம ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது, சைவ ஆகமங்களானது பதி பசு பாசம் என்று முப்பொருட்களை கூறுகின்றது. பதி என்றால் சிவபெருமான், பசு என்றால் ஆன்மாக்களாகிய நாம், பாசம் என்றால் அந்த ஆன்மாக்களை கட்டுள்ள மலம், ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மூன்று நிலைகள். இப்பொழுது பசுவிடம் இருந்து அந்த பாசமானது விடுபட, அந்த குற்றமானது நீங்க பதியை நோக்கி பசுவானது செல்ல வேண்டும். பதியை நோக்கி பசுவானது செல்ல வேண்டும். ஏனால் நமது சைவ சித்தாந்தம் கூறும், ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாயிருக்கும் என்று கூறும். ஆன்மா எதை சார்ந்து உள்ளதோ அதன் தன்மையாகவே ஆன்மாவானது இருக்கும் என்பது நமது சைவ சித்தாந்தம். ஆகவே தான் ஆன்மாவிற்கு இரண்டு குணங்கள் உண்டு. ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாயிருக்கும் என்பது ஆன்மாள் அறிவித்தால்தான் அறியும் என்பதும் ஒன்று. ஆன்மாவுக்கு சுயமாக ஒன்றை சிந்திப்பதற்கோ அல்லது சுயமாக ஒன்றை தெளிவதற்கோன ஞானமானது ஆன்மாவிற்கு கிடையாது. எத்தகைய ஆன்மாவாக இருந்தாலும் அறிவித்தால்தான் அது அறியக்கூடியது. அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு இப்படியான சிவபெருமானை அடைவதற்கான ஒரு வழி உண்டு என்பதை சொல்வதை அறிவிக்க வேண்டும். அந்த ஆன்மாவிற்கு அறிவித்தால்தான் அந்த ஆன்மாவானது அதனை அறியும் என்று ஆன்மாவினுடைய அந்த தடத்த லட்சணம், சொரூப லட்சணம் என்று கூறுவார்கள். அந்த சொரூப லட்சணம், தடத்த லட்சணம் என்று கூறுவதில் இதெல்லாம் வரும். ஆக சார்ந்ததனமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, இயல்பாகவே இந்த ஆன்மா எதை சார்ந்து இருக்கும் என்றால், இயல்பாகவே இந்த ஆன்மாவானது பாசத்தை சார்ந்து இருக்கின்றது. பதியை சார்ந்து இல்லாமல், பதியாகிய இறைவனை சார்ந்து இல்லாமல், பாசத்தை சார்ந்து ஆணவம் கண்மம் மாயை என்று அந்த மலங்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஆன்மாவை பதியை நோக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு வழிகாட்டுதலானது தேவைப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவித்தால் அறியக்கூடியது உயிர். அப்ப இந்த அறிவித்தால் அறியக்கூடியது என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு ஒரு அறியும் நூலாக ஒரு நூல் தேவைப்படுகின்றது. அதுதான் சிவாகமங்கள். பரமேஸ்வரன் என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜை என்று உரைத்தருள அன்னலார் அடியார்தமை ஆதரித்தால் பெண்ணில் நல்லாலாயின பெருந்தவக் கொழுந்தே என்று சேக்கிரார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடுவார். எம்பெருமாட்டி பரமேஸ்வரி மரண்மணி தாயாக இருக்கக்கூடிய அன்னையானவள் தான் முதல் முதலில் சிவபூஜையானது செய்தவள். அந்த காஞ்சிபுரத்திலே அந்த கம்பா நதிக்கரையிலே பரமேஸ்வரி முதல் முதலாக சிவபூஜை செய்தவள். அப்ப இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பாசங்களை விட்டு பதியை நோக்கி செல்ல வேண்டாம் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அம்பிகையானவள் பரமேஸ்வரனிடம் கேட்கின்றாள். அதனை பூஜையும் என்னை பூஜிப்பதன் மூலம் அல்லது எனக்கு பிடித்த பூஜையை செய்வதன் மூலம் ஆன்மாக்களுடைய இந்த குற்றங்களானது நீங்கும் என்று பரமேஸ்வரனானவர் கூறுகிறார். இந்த மும்மல குற்றங்களும் நீரும் என்கின்றார். அப்பொழுதுதான் கேட்கிறார், எண்ணில் ஆகவும் ஏம்ப இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது. பரமேஸ்வரன் அம்பிகை கிட்டே சொல்றார், பா அம்மா கேட்கிறார், யாரு உடன்மணி தாய் பராசக்தி அவள் கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்கிறார். எல்லோருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்மளா ஒன்று ஒன்று சொல்லுவோம், ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒன்று பிடிக்குமாம். ஆனால் பரமேஸ்வரன் என்ன சொல்றார், எனக்கு பூஜைனாதான் பிடிக்கும் அப்படிங்கிறார். எனக்கு பூஜைனா பரமேஸ்வரன் பூஜைக்கு மகிழக்கூடியவர். இது ரொம்ப நீங்க நாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பரமேஸ்வரன் எதற்கு மகிழ்வார் என்றால் பூஜைக்கு மட்டுமே மகிழக்கூடியவர். மற்ற எதற்கும் அவர் மயங்காதவர், சிவ பூஜைக்கு மட்டுமே மயங்கக்கூடியவர். ஆகவேதான் சிக்கிறார் அருமையாக சொல்கிறார், எண்ணில் ஆகவும் ஏம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜை என்று உரைத்தருள அப்படிங்கிறார். மனோன்மணி தாய் பரமேஸ்வரத்தை கேட்கிறா போது பரமேஸ்வரன் சொல்றார், மா எனக்கு பூஜைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். அப்போ இந்த பூஜைனா பிடிக்கும்னா அந்த பூஜையை எப்படி செய்வது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியானது அந்த இடத்திலே வந்து நிற்கின்றது. இப்படி நிற்கும் பொழுது இந்த பூஜைனா எப்படி செய்யணும், ஏன்னா இது வரைக்கும் பரமேஸ்வரனை பூஜை செய்தவர்கள் இல்லை. முதல் முதல் மனோன்மணித்தான் பூஜை செய்கின்றால் அந்த திருக்குறிப்பு பெரிபுராணத்திலே, அந்த திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே பார்த்தீர்கள் என்றால் அம்பிகையை சிவபூஜை செய்த அந்த தன்மையானது, அந்த சிவபூஜையில் அந்த தன்மையானது அந்த பெரிய புராணத்திலே இருக்கும். இருக்கும் பொழுது பரமேஸ்வரனானவர் அம்பிகைக்கு முதல் முதலாக ஆகமங்களை உபதேசம் செய்கின்றார். ஆகதம் சிவபக்திரேபியாக கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச சிவ பக்தானாம் ஆகமம் சேதி கிருத்தியதே என்பது சிவாகம வாக்கு. ஆகமம் சிவபக்திரேபியாக, பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகங்களானது இருக்கின்றன. ஒன்று ஈசானம், தட்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று ஐந்து விதமான முகங்கள். ஆகதம் சிவபக்திரேபியாக, இப்படி பரமேஸ்வரன் இன்னுடைய ஐந்து முகங்களிலே இருக்கக்கூடிய ஊர்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஈசான முகத்திலிருந்து முதலில் ஆகமங்களை பரமேஸ்வரிக்கு உபதேசிக்கிறான். ஆகவே தான் வேதம் சொல்லும் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று வேதமானது கூறும். சர்வ வித்தைகளுக்கும் எது அடைக்கலம், சர்வ வித்தைகளுக்கும் எது மூல காரணம், சர்வ வித்தைகளுக்கும் எது மூலத்துவம் என்றால் பரமேஸ்வரனுடைய அந்த திருமுகம் ஈசான முகம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று அந்த வேதத்தை அதை விரிவுபடுத்தி அந்த வேதமானது கூறும். அப்படி ஈசான முகங்கள் தான் அனைத்து வித்தைகளுக்குமே மூலம். அந்த இருக்கக்கூடிய அந்த ஐந்து முகங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதிலே ஐந்து முகங்களும் உண்டு, அது இன்னும் சூக்ஷமமானது. அவ்வாறு பரமேஸ்வரன் அந்த ஆகமங்களை தனது ஈசான முகத்தில் 28 ஆகமங்களை பரமேஸ்வரன் சிவபேதம் ருத்ரபேதம் என்று அதிலே பலவிதமான பிரிவுகள் உள்ளது. சிவபேதம் ருத்ரபேதம் அனந்த ஸ்ரீகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் அது விரிவான பகுதி. அப்படி பரமேஸ்வரன் ஆகமங்களை அம்பிகைக்கு உபதேசம் செய்கிறார். அதே அப்பர் பெருமான் கூட திருடைமருதூர் தேவாரத்திலே பனையில் துணையில் ஆகமம் செய் தன் பாஞ்சிக்கே என்று அந்த தன்னுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அந்த உமாதேவிக்கு ஆகமங்களை உபதேசம் செய்ததை அந்த திருவிடைமருதூர் தேவாரத்திலே அப்பர் பெருமான் பாடுகிறார். இவ்வாறு முதல் முதலிலே பரமேஸ்வரனானவர் ஆகமங்களை உபதேசம் செய்து இந்த சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள இந்த வழியின்படி சிவபூஜையை செய்யும் பொழுது ஆன்மாக்களை பற்றியுள்ள பாசம், இந்த குற்றமானது, இந்த மனமானது நீங்கி ஆன்மாவானது பக்குவம் பெற 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 பதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று பரமேஸ்வரனானவர் உபதேசம் செய்கின்றார். ஆக நம் அறிவித்தால் அறிவிக்கூடியது உயிர் என்று சொன்னோம். அப்பொழுது என்றால் அறிவிக்க வேண்டும். இந்த அறிவிப்பதற்கு ஒரு அறிவிக்கை, ஒரு நோட்டிபிகேஷன் வேண்டும். அந்த நோட்டிபிகேஷனாக ஒரு நூலாக, ஞான நூலாக விளங்கக்கூடியது எது என்றால் அந்த சிவாகமங்கள். இந்த சிவாகமங்களிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று ஒவ்வொரு ஆகமங்களும் நான்கு பாதங்களை கொண்டு விளங்கக்கூடியது. சரியை என்பது முதலாவது பாதம், சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் என்று நான்கு விதமான பாதங்களானது ஒவ்வொரு ஆகமங்களுக்கும் உண்டு. இந்த சரியா பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பாதங்களிலே ஆன்மாக்கள் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் அல்லது சரியை, இந்த சரீரத்தால் செய்ய வேண்டிய அந்த நியதிகள். சரியை என்றால் சரீரம் என்றால் அந்த உடம்பு என்று பெயர். இந்த உடம்பினால் செய்யக்கூடிய நியதிகளை இந்த சரியா பாதமானது கூறுகின்றது. ஆன்மாக்கள் இந்த சரீரம், ஆன்மாக்கள் எழுந்து குளிப்பது முதற்கொண்டு அந்த அனுஷ்டானங்களுக்கு உண்டான அந்த தன்மைகள், ஜபமாலைகள், மனப்பலகை அதாவது ஆசனங்கள், ஆசனங்கள் எந்தெந்த ஆசனங்களில் அமர வேண்டும், ஜபமணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், தீபதி ருத்ராட்சம் எவ்வாறு அணிய வேண்டும், அனுஷ்டான பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் அந்த பஞ்சபாத்திரம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய வகைகள், அதே போல புஷ்பங்கள் எந்த விதமான புஷ்பங்கள் அந்த பூஜைக்கு உகந்தது, இதே போல இந்த சரியை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சரியா பாதங்களிலேயும், கிரியாபாதத்திலே நாம் ஆன்மார்த்த சிவபூஜை, பரார்த்த சிவபூஜை என்ற ஆலய பூஜைகள், இல்லங்களில் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூஜைகளை பற்றி அந்த கிரியாபாதங்களிலேயும், யோக பாதங்களிலே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற அந்த அஷ்டாங்க யோகங்களும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், சிக்னி, ஆக்னே, பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு ஆதாரங்களும், ஆறு ஆதாரங்களுக்கு மேலே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையையும், ஞானபாதத்திலே சைவ சித்தாந்த தத்துவங்களையும் இந்த சிவாகமங்களானது கூறுகின்றன. ஆகவே தான் அருளந்தி சிவாச்சாரியார் சொல்வார், சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பது சிவஞான சித்தியாருடைய திருவாக்கு. அகமங்களுடைய ஞானபாதமே சைவ சித்தாந்தம். இப்பொழுது நம்ம ஞானாமிரதம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ சித்தாந்தத்திலே மெய்கண்டார் காலத்திற்கு முன்பு தோன்றிய நூல் ஞானாமிரதம். அவருடைய காலத்திற்கு அப்புறம் வகீசமுனியருடைய ஞானாமிரதம்க்கு பிறகு சைவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்த மெய்கண்டாருடைய சிவஞான போதம், அருளந்தி சிவாச்சாரியருடைய சிவஞான சித்தியார் இருபா இருபது போன்றவை, மற்றும் மரஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியருடைய சித்தாந்த அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய இந்த 14 நூல்களும் சைவ ஆகமங்களின் சிவாகமங்களினுடைய சாரமாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல்களாகும். ஆகவேத்தான் அருளந்தி சிவாச்சாரியார் சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று கூறப்படும் என்றார். இப்படி சிவாகமங்களுடைய ஞானபாதங்களிலே இந்த சித்தாந்த கருத்துக்களாகிய பத்தி, பசு, பாசம் என்ற மூன்று இந்த முப்பொருள் கருத்துக்களும், அதற்கான ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய வழிகளை கூறக்கூடியது இந்த ஞானபாதமானது. அதிலே ஒவ்வொரு சைவர்களும் சமயிகளும் இந்த சரியை, கிரியை என்ற இந்த இரண்டு பாதங்களிலே கூறப்பட்ட வழி, முறையான தகுந்த குருவை அடைந்து தீட்சையானது பெற்று மிக குறைந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நமது கால சூழல் நிலைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் அனுஷ்டானம், சிவபூஜை செய்வது மிக மிக அவசியம். இவை இரண்டும் அவசியம் கை கொள்ள வேண்டியது. எத்தகைய சூழலிலும் எத்தகைய நிலையிலேயும் சாக்கிய நாயனார் புராணத்திலே கூறுவார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன்தால் மறவாவை வேண்டும் என்று கூறுவார். நமது இன்றைய நிதர்சன காலத்திலே நமக்கு பல வாழ்வாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல சங்கடங்கள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல மனவேதனைகள் இருக்கலாம். ஆனால் எத்தகைய நெருக்கடிகள், எத்தனைய சூழல்கள், எத்தனைய களமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் முறையான குருவை அடைந்து, ஞானாசிரியரை அடைந்து, சிவதீட்சையானது பெற்று, ஏனால் தீட்சை பெறாமல் எதுவும் பலன் அளிக்காது. ஏனென்றால் கண்ணபிரான் ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கரையிலே பூஜையானது செய்கின்றார். அவ்வாறு அந்த பூஜையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வனத்திலே உபமன்யு முனிவரானவர் தனக்கு புஷ்பங்களை சேகரிப்பதற்காக சிஷியர்கள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது வனங்களிலே புஷ்பமானது இல்லை. அவ்வாறு புஷ்பம் இல்லாத பொழுது உடனே உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அந்த புஷ்பங்களை எல்லாம் நதியிலே வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் நீங்கள் போய் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று உபமன்யு முனிவர் அருள் கூறுகிறார். உடனே சிஷியர்கள் நேராக சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் பூஜை செய்ததே இந்த பூஜையெல்லாம் நிர்மாலிய புஷ்பமாச்சு, இந்த நிர்மாலிய புஷ்பங்களை இந்த சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே என்று அந்த சிஷியர்களை கேட்கும் பொழுது அவர் சிஷியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுடைய குருநாதர் உபமன்யு முனிவர் சுவாமி அவர்கள் கூறினார், குருவனுடைய வார்த்தை நாங்கள் சிரமேற்கொண்டோம், உங்களுக்கு தேவையப்பட்ட சந்தேகங்களை நேரடியாக எங்களுடைய குருநாதரிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக உபமன்யுடைய அந்த பர்ணசாலை அந்த துறவரத்தினுடைய அந்த இல்லத்திற்கு செல்கிறார், அந்த குடிலுக்கு செல்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், சுவாமி இதுபோல் நான் பூஜை செய்த புஷ்பத்தை உங்கள் சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள், இது நிர்மாலியம் ஆயிற்றே, இதை நாங்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, முறையான குருவனுடைய அனுகிரகம் தீட்சையின்றி செய்யப்படும் எதுவும் நேரடியான பதிப்புண்ணியத்தை தராது. புண்ணியம் இரண்டு, ஒன்று பசு புண்ணியம், இரண்டாவது பதிப்புண்ணியம் என்று பெயர். குருவனுடைய அனுகிரகத்தோடு ஆகம வழிப்படி சிவதீட்சையானது பெற்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் நேரடியாக பதிப்புண்ணியத்தை தரவல்லது, மற்ற அனைத்தும் பசு புண்ணியமாக மாறி சொர்க்கலோகத்தை அடையக்கூடியது. அந்த வகையிலே உபமன்யு முனிவர் சொல்கின்றார், இந்த சிவதீட்சை பெற்று செய்யும் பொழுது தான் உமது அந்த பூஜை புஷ்பத்துக்கு நிர்மாலியம் என்ற அந்த தன்மையானது உண்டு, நிர்மாலியம் என்ற அந்த பயனானது உண்டு, அதுவரை அதற்கு நிர்மாலியம் என்ற பயன் இல்லை என்று கூறுகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் உபமன்யு முனிவரிடம் உடனடியாக சிவதீட்சையானது பெற்று சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கின்றான்.